திருச்சபையில் வைத்து தேவன் பராமரிக்கிற பாதுகாக்கிற எல்லா பேரன்புக்காகவும் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5 அதிகாரம் இந்த குடும்ப கூடுகைக்காக தெய்வபக்தி உள்ள குடும்பங்களுக்காக சில காரியங்களை நான் யோசித்தேன். முதலாவது வாலிப பிள்ளைகளுக்காக ஒரு சில காரியங்களை நான் பாரப்படுகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6 அதிகாரம் இங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம். முதல் 2-3 வசனங்கள், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ணுவாயாக என்பது வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. கீழ்ப்படிதலுக்கு அங்கு ஒரு நிபந்தனையை நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அது ஏதோ ஒரு ரேர் அக்கேஷன்ஸில் தான், 1 or 2 occasionsல தான் நமக்கு வந்து கீழ்ப்படியாக கூடாத பிடிக்கி இருக்கிற ரீசன்ஸ் ஏதாவது 1-2. மற்றபடி மேக்சிமம் எல்லா காரியங்களுக்கும் நாம் பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்குது. கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஆனால் தாய் தகப்பனை கனம் பண்ணுகிற விஷயத்தில் வித்தவுட் கண்டிஷன், அங்கே ஒரு நிபந்தனை கூட இல்லை, அங்கே கண்டிஷனே கிடையாது. தாய் தகப்பனை கனம் பண்ணுற விஷயத்தில் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், ஆனால் கனம் பண்ணுகிற விஷயத்தில் ஒரு நிபந்தனையே இல்லை. உதாரணமாய் என்னுடைய தகப்பன் குடிகாரர், குடிகார தகப்பனுக்கு அல்லது என்னுடைய தகப்பன் என்னுடைய தாய்க்கு துரோகம் பண்ணிட்டாங்க. சின்ன வயசுலே பிள்ளைகளை விட்டுட்டு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா துரோகம் பண்ணிட்டு வேறொரு ஸ்திரீயோடு போயிட்டார். அதனால் எங்கள் அப்பாவை நான் மன்னிக்க முடியாது, எங்கள் அப்பாவை நான் கனப்படுத்த முடியாது, எங்கள் அப்பாவுக்கு நான் மரியாதை கொடுக்க முடியாது, எங்கள் அப்பாட்ட நான் பேச முடியாது என்று இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, தகப்பன் குடிகார தகப்பனாக இருக்கட்டும், தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் தகப்பன் துரோகம் பண்ணினதான குடிகார புருஷன் அல்லது துரோகம் பண்ணினதான ஒரு புருஷனாக இருந்தால் கூட பிள்ளைகள் தாய் தகப்பனை கனம் பண்ணி தான் ஆகணும். ஒரு வாலிபன், என்னுடைய திருச்சபையில் ஒரு வாலிபனை குறித்து நான் அறிவேன். அவங்க அப்பா சரியான குடிகாரன், ரட்சிக்கப்படாத சபைக்கு வராத நாட்களுக்கு முன்னதாக அந்த சகோதரன் அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து பொல்லாத வார்த்தைகளை பேசி தாயை அடிப்பார். இந்த பையன்தான் பாடிகார்டு, அம்மாவுக்கு யார் தான், இந்த பையன்தான் ரட்சிக்கப்படாத நாட்களில் இவர் தான் பாடிகார்டு. குடிச்சு குடிச்சு சத்தம் போட்டுட்டு வந்தாருன்னா ஒரே தள்ளு தான், ஒரு தள்ளு தள்ளுனா போய் அப்படி போய் படுத்துருவார். சத்தங்கத்தை போட்டுவிடக்கூடாது, குடிச்சியா வெறிச்சியா படுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தள்ளு தள்ளுனா சத்தம் போட்டு சாப்படுத்துருவார். இப்படிப்பட்ட பையன் என்ன செய்யப்பட்டார்னா ரட்சிக்கப்பட்டார், ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டார். இந்த வார்த்தையை பார்க்குறார், உன் தாய் தகப்பனை நீ கனம் பண்ணணும், நீ அடிக்கக்கூடாது. தாய் தகப்பனை அடிக்கிறதுங்கிறது, தூஷிக்கிறது, அடிக்கிறதுங்கிறதெல்லாம் அது உன்னுடைய தீபம் அணைந்து போகும், அது சாபம். அது வேறு இப்படிப்பட்ட காரியங்களாக இருக்க அப்படிங்கிறப்ப அந்த பையனுடைய மனம் திரும்புதல், ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த வாலிபன் உள்ளார போய் தன் தகப்பன்ட்ட, என்னுடைய அறியாமை நாட்களில் என்னுடைய இயேசு அறியில, இப்போ நான் இயேசுவின் பிள்ளையாக இருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், கடந்த நாட்களில் நீங்கள் குடித்து வெறித்து அம்மாவை நீங்கள் அடிக்கிற காலத்தில் நான் உங்களை அடிச்சிருக்கேன், உங்களை தள்ளியிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அந்த பையன் மன்னிப்பு கேட்டாப்புல. இப்போ அது யாருக்கு வசதியாக போச்சு அப்படின்னா, அப்பா இனிமேல் நம்ம பையன் நம்மளை என்ன செய்ய மாட்டானுமே, அடிக்கலாம் மாட்டான் அப்படின்னு. இப்போ யாருக்கு துளிர் விட்டு போச்சு அப்படின்னா, குடிகார தகப்பனுக்கு துளிர் விட்டு போயிடுச்சு. அந்த தாய் தன் பையனை குறித்து வினடா சபைக்கு போய் கெட்டு போயிட்டாவன், கிறிஸ்துவன் மாதிரி கெட்டு போயிட்டாவன், மறுபடியும் ஒரு அடிக்க வர்றாரு போறாரு வர்றாருங்கிறப்ப என்னை பார்த்து அவங்க அம்மா கேட்டாங்க, ஏன்னா உங்கள் சர்ச்சுக்கு அந்த பையன் வந்து வீணா போயிட்டான், முதல்ல அவன் வீட்டில் பிரச்சனை இல்லாதபடி பாதுகாத்துக்கிட்டான், இப்போ வந்து அவரை அடிக்கிறான் வேடிக்கை பார்க்குறான் அப்படி இப்படிங்கிறப்ப மறுபடியும் அந்த பையன் இப்போ தாய் தகப்பனையும் கனம் பண்ணி ஆகணும், அப்பாவை அடிக்கக்கூடாது, அம்மாவை பாதுகாத்தாகணும், குடும்பத்தில் இருக்கிறப்ப
அவர் குடிச்சு அந்த தகப்பனார் மறிக்கிற நாள் மட்டும் அவருடைய தகப்பனார்ல ஒரு சேஞ்ச் இல்லை. கடைசி வரைக்கும் குடிச்சே மறிச்சிட்டார். எப்பெல்லாம் குடிச்சு அடிக்கிறாப்லையோ அப்பெல்லாம் இந்த வாலிபன் ரட்சிக்கப்பட்ட பிறகு குறுக்க குறுக்க போய் விழுவாப்ல. அப்ப அடிக்கிறப்ப குறுக்க விழுவார். அங்க அடிக்க போவார, பொல்லாத வார்த்தை பேசுவார், வேணாண்டடி வேணாண்டடி, அது வேணாம்ப்பா வேணாம்ப்பா வேணாம்ப்பா, அதை செய்யாதீங்க, அடிக்காதீங்க, பேசாதீங்க, உட்காருங்க உட்காருங்கன்னு பலன் இருக்கு. ஒரு ரட்சிக்கப்படாத நாட்கள்ல ஒரு வார்த்தை தான், ஒரு தள்ளு தள்ள முடிஞ்சு போச்சு. டைங் செல்ஃப், சுயத்துக்கு சாவுறதுங்கிற அந்த இடத்துல நொறுங்கி வேணாம்ப்பா வேணாம்ப்பா சொல்லாதீங்கப்பா, அமைதியா இருங்கப்பா, நீங்க அம்மா உள்ள நீங்க போவோமா, நீங்க இருங்க இருங்க. இதான் அடிச்சா ரெண்டு வார்த்தை, இவர் அடி பல தடவை அடி வாங்கினதான்னு ஒரு வாலிபன். இவருக்கு வாக்கு தத்தம் உண்டா? உன் வாழ்நாள் நீடித்திருப்பதுக்குன்னா என்ன ஆச்சரியம், ஜீவனுள் தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தைகள். எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு இந்த பையனுக்கு, அந்த வாலிப பையனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், வால்வு போயிடுச்சு, வால்வு கெட்டு போச்சு, ஒரு வால்வு சுத்தமாக அழிவு போச்சு, முடிய வேண்டிய கதை. ஏழை பையன், ஏழை ஏழை பையன், ஒன்றுமே இல்லை, வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை. தேவன் அனுசாரியாக இருந்தார், தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார். திருச்சபையிலுடைய அனைகருடைய உதவி, வெளியில் உள்ள பிரைம் மினிஸ்டர் ஃபண்டு, சீஃப் மினிஸ்டர் ஃபண்டு எல்லாம் போட்டு சிஎம்சியில் ஆப்ரேஷன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லாக முடிந்து தன் வாழ்நாள் நீடித்து கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பிள்ளைகளோட அருமையாக தேவன் திருச்சபையில் சாட்சியாக இருக்கிறார். உண்மையுள்ள வார்த்தை, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் நன்மை உண்டாயிருப்பதற்கும் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. கண்டிஷனே கிடையாது. எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டார், நான் மன்னிக்க மாட்டேன், மூஞ்சில முடிக்க மாட்டேன், நோ 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 நோ, அதெல்லாம் கிடையவே கிடையாது. குடிகார புருஷனா இருக்கட்டும், துரோகம் பண்ணிட்டு போயிருக்கோம், என் தாய் தகப்பனை நான் கனம் பண்ணுவேன். எவ்வளவு வாலிப பிள்ளைகள் வில்லேஜில், பிள்ளைகள்லாம் பேரண்ட்ஸ் குடிச்சிருப்பாங்க, குடிகார அப்பாங்க அப்பா மார்களா இருப்பாங்க, வாலிப பெண் பிள்ளைகள், அருமையான வாலிப பெண் பிள்ளைகளே. இப்படி குடிச்சு வெறிச்சிருக்கிற புருஷனுக்கு நீ சோறு போடு, நான்லாம் போட மாட்டேன். உன் புருஷனுக்கு நீ சோறு போடு, நான்லாம் போட மாட்டேன். சோறு போடுறதுக்குள்ளார என்னென்ன பொல்லாத வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தா, இந்த அப்பனுக்கு நான் வந்து சோறு போடுறதா, நான் போட மாட்டேன். கனவீனப்படுத்துறது. எங்க அப்பா நல்ல யோக்கியமான புருஷனா இருந்தா, சம்பாதிச்சு கொடுத்து பொறுப்பா இருந்து நல்ல குடும்பத்தை கவனிச்சு பராமரிச்சாரு, நான் சோறு போடுவேன் கனப்படுத்துவேன். இப்படி குடிச்சிட்டு வந்து வெறிச்சிட்டு வந்தா, ஓன் புருஷனுக்கு நீ சோறு போடு, நான் சோறு போட மாட்டேன் அப்படின்னா நன்மை உண்டாகிறதா? உனக்கு வாழ்நாள் நீடித்திருக்கிறதா? உனக்கு நன்மை உண்டாகிறதா? ஆம்பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாலிப பெண் பிள்ளைகளை நான் அறிவேன். எட்டாம் கிளாஸ் பிள்ளைதான், ஒரு வாலிப பிள்ளை, எட்டாம் கிளாஸ் ஃபெயிலு, கருப்பு, அழகில்லை. நானும் எவ்வளோ பயோடேட்டா, ரெசியூம், போக்குவரத்து, போட்டோ அங்க இங்கேன்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா ஒண்ணுமே நடக்கல, நினைச்சிட்டு இருந்தேன். வயசு ஓடிட்டே இருக்கு, ஆனா அந்த பிள்ளை கொஞ்சம் கூட டிஜெக்ட் ஆகல. தேவன் உண்மை உள்ளவர், தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறவன். எட்டாவது ஃபெயிலா இருந்ததா என்ன, கருப்பா இருந்ததா என்ன, அழகு இல்லைன்னா, தேவன் அவனுக்குன்னு ஒரு மாப்பிள்ளையை வைக்காமலாம் வச்சிருக்கிறார். அருமையான பிள்ளை தேவன் வெளியிலேருந்து கொண்டு வந்தார். வெளியில் உள்ளதான ஒரு மெடிக்காசல் சர்ச்சிலேருந்து ஒரு பிரதர் அழைச்சிட்டு வந்தார், அருமையா, ரயில்வே டிபார்ட்மெண்ட், அருமையா அழைச்சிட்டு போயிட்டான். சூப்பரா குடும்பம் நடத்திட்டு இருக்கான். பாருங்க அந்த நன்மை பாருங்க. என் தாய் தகப்பனை நான் கனம் பண்ணுவேன். நிச்சய ஜீவனுள்ள வார்த்தை, அருமையான வாழ்வு பிள்ளைகளை, இந்த வார்த்தை அப்படியே எடுத்துங்க. கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், கனம் பண்றதுல கண்டிஷனே கிடையாது. எப்படினாச்சும் இருந்துட்டு போடும், அவர்களை மன்னிக்கணும், அவர்களை கனப்படுத்தணும். ரீசெண்டாக வெப்சைட்ல போய் ஒரு இடத்த ஒரு காரியத்தை பார்த்தேன், அப்சலோம் அப்படிங்கிறது குறித்து. கெத்செமனேக்கு அருகாமையில் இருக்கிறதான கெதரோன், கெதரோன் ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் தான் அப்சலோமுக்கு ஒரு நினைவு தூண் வச்சிருக்கிறாங்க. அப்சலோம் நினைவு தூண், என்னடா ஒரு பொல்லாத மனுஷன், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத தகப்பனையாகிய தாவீதை வெறுங்காலோட ஓட விட்ட, வெறுங்காலோட ஓட விட்ட அப்சலோமுக்கு ஒரு நினைவு தூணா, ஒரு மானுமெண்ட், அவனுக்கு ஒரு சிலையா, மானுமெண்டா, ஒரு நினைவு தூணா அப்படின்னு பார்த்தா, உள்ள படிச்சு பார்த்தா அப்சலோமுக்கு அந்த கெதரோன் பள்ளத்தாக்கில் அந்த ஆற்றங்கரைக்கு அருகில் ஒரு நினைவு தூண், இஸ்ரேல்ல எத்தனாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நிறுவப்பட்டதான அந்த நினைவு தூண் எதுக்குன்னு சொன்னா, நமக்குலாம் இங்க நினைவு தூண் பில்லர் அது இது சில எல்லாம் வச்சிருக்காங்களே, அதுக்கு இல்ல, போறவன் வர்றவன் எல்லாம் காரி துப்புறதுக்காக, போறவன் வர்றவெல்லாம் காரி துப்பி பக்கத்தில் அடிகள் இருக்கு, எரி எரிகள் அடிகள், அந்த கல்லை எடுத்துட்டு போறவன் வர்றவெல்லாம் அப்பனை வெறுங்காலோட ஓட விட்டவன், அப்பனை கனவீனப்படுத்தினவன், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவன், இவனு சும்மா விட கூடாது, இருக்கு இந்த அடி கல்லு, அந்த கல்லை எடுத்து அடிச்சுட்டு போ. எத்தனாயிரம் வருஷம் ஆச்சு, நற்கீர்த்திக்கு அவன் நினைவு தூணா இல்லை, துர்க்கீர்த்திக்கு இகழ்ச்சிக்கு. தாய் தகப்பனை கனவீனப்படுத்தினவனுக்கு இன்னமும் இஸ்ரேல் அவனை நினைவு ஊறுகிறது, தாய் தகப்பனை வெறுங்காலோட ஓட விட்டவன் அப்படின்ட்டு. இப்படியும் ஒரு திருஷ்டாந்தமாய் இப்படி நமக்கு எச்சரிப்பு உண்டாகும் பிடிக்க இப்படி ஒரு காரியம் இருக்கு. ஆனாலும் அருமையான வாழ்வு பிள்ளைகளே, யோசிப்பும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அருமையான வாழ்வு பிள்ளைகள், நீங்கள் கொஞ்சம் இந்த வார்த்தையை நீங்கள் காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 46 ஆதியாகம புஸ்தகம் 46 அவன் தன் தகப்பனை எப்படி கனப்படுத்தின ஒரு மனுஷன். ஆதியாகம புஸ்தகம் 46 29 வசனத்தில் வாசிக்கிறோம். யோசேப்பு இப்ப எகிப்தினுடைய இரண்டாவது லீடரா இருக்கார், எகிப்துல இரண்டாவது லீடர், ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறார், அவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்கிறார். யோசேப்பு 29 வசனம், தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகி இஸ்ரவேலை சந்திக்க பிடிக்கும் போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகுநேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். எத்தனை வருஷங்கள் கழிச்சு, யாக்கோபுக்கு வயசு 130 வயசு, இப்ப பழுத்த பழம், இவரோ பிரைம் மினிஸ்டர், டேடி என்ன அப்படின்னா, டேடி என்ன ஆடு மேய்க்கிறவர், டேடி அப்பா யார் அப்படின்னா ஆடு மேய்க்கிற ஒரு இடையன், ஆடு மேய்க்கிறவர்கள் எகிப்தியர்களுக்கு அவர்கள் அருவறுப்பானவர்கள். தன் தகப்பனை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு பாருங்க, அப்பா வரட்டும், நான் இப்ப இருக்கிற அந்தஸ்தில் என்னுடைய கணத்தில் என்னுடைய பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்ல இருக்கிறப்ப இந்த டேடி வரட்டும் அப்படின்ட்டு இல்லை, ஐயோ இஸ் மை டேட், எங்க அப்பாவை நான் கனம் பண்ணணும், இத்தனை வருஷங்கள் கழிச்சு நான் என் தகப்பனை பார்க்க போறேன், ரதத்தை பூட்டி தன் சகாக்களுடன் போய் ஊருக்கு எகிப்தினுடைய எல்லையில நின்று தன் தகப்பனை கீழே இறங்கி சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கட்டிக்கொண்டு முத்தம் செய்து தன் தகப்பனை ஏத்திட்டு வந்து இப்ப என்ன சொல்றாரு, இப்ப 33 வசனத்தில், பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்னவென்று கேட்டால், உங்களுடைய பிசினஸ் தொழில் என்ன பண்றீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்டார். நீங்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கும்படிக்கு அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள், மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவறுப்பாக இருக்கிறார்கள். பார்த்த உடனே ஆடு மேய்க்கிறவங்களா அப்படின்னாவே மூஞ்ச சுழிச்சு அருவறுப்பா நினைப்பாங்க, ஹே நீ பெரிய பிரைம் மினிஸ்டராக உங்க அப்பா வந்து பெரிய ஆடு மேய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்பாக ஒரு அசிங்கமா போயிடாத பிடிக்கி நீங்க அப்படி சொல்லுங்க இப்படி சொல்லுங்க அப்படிலாம் அப்படியே இல்லை 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 சொல்லுங்க, ஆடு மேய்க்கிறவர்கள் சொல்லுங்க. எவ்வளவாய் தன் தகப்பனை கனப்படுத்தின மனுஷன், அப்படியாய் போய் தன் தகப்பன இடத்துல கீழே என்ன, 47:7 யோசேப்பு தன் தகப்பனாகி யாக்கோபை அழைத்துக் கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான், யாக்கோபு அவனை ஆசீர்வதித்தான். வாட் எ மேன், ஒரு பழைய உடன்படிக்கையோட வாழ்ந்த ஒரு யோசேப்புக்கு இவ்வளவு ஒரு தேவ பக்தி பாருங்க, தன் தகப்பனை கனப்படுத்தின ஒரு மனுஷன். இந்த காரியத்தை கூட நான் யோசித்தது உண்டு. ஆதியாகம புஸ்தகம் 9 கானான் சபிக்கப்பட்டவன் காம், நாம் இங்கே வாசிக்கிறோம் ஆதியாகம புஸ்தகம் 9 22 அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகி காம், ஆதியாகமம் 9:22 தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரி இருவருக்கும் அறிவித்தான். ஏன் நல்லா இருந்த நன்றியறுதலா இருக்க வேண்டியதான தகப்பனுக்கு, நன்றியறுதலா இருக்க வேண்டிய அந்த தகப்பனுக்கு காம் ஏன் இப்படி வந்து, அதோட இன்னும் ரெண்டு சில வார்த்தைகளை நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். ஏன் திடுதுப்புன்னு காம் இப்படி ஆனான், ஏன் திடீர்னு காம் இப்படி ஆயிட்டான்? ஒரு ஆர்டிக்கிள், ஆண்ட்ரூ முர்ரேங்கிற ஒரு ஆர்டிக்கிள் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நான் வாசித்தேன். ஒரு உண்மையை காண்பிக்கிறார் அதுக்குள்ளார இருக்கிற, அது ரொம்ப எனக்கு பிரயோஜனமா இருந்தது. எப்படின்னா, நான் முன்னால் வாசிக்கிறோம் ஆதியாகம புஸ்தகம் 9:6 நோவாவிட்ட, இப்ப நோவாவிட்ட தேவன் பேசுறார். 6:9-6, ஏன் இப்படி காம் திடீர்னு இப்படி மாறிட்டான்? நன்றி எறிதலா இருக்க வேண்டிதான் நோவாவுக்கு பதிலாய் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை போய் வெளியில சொல்ல வேண்டியதான ஒரு சூழ்நிலையே இப்படி திடீர்னு மாறிடுச்சு. 9:6 மனுஷன் தேவசாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது. மேல 5:5 பிற்பகுதி, மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். அந்த ஆர்டிக்கிள் அவர் சொல்லும் பொழுது இப்படி சொல்றாரு. நம்ம பாஷையில் நான் சொல்றேன், நோவா இப்ப குடும்பத்தில் இப்ப வெள்ள ஜலப்பிரளயத்துக்கு பிறகு இப்ப இருக்கிறது நீங்க குடும்பம் தான். நீங்க 8 பேர் இருக்கீங்க இந்த சர்வ பூமியிலே. இப்ப தப்பினவர்கள் நீங்க 8 பேர், இது உன்னுடைய குடும்பம். இப்ப இதற்கு முன்னதாக ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியில வந்த பொழுது ஒரு முதல் குடும்பம் 4 பேர் இருந்தது. அதுல ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில உள்ளதான குடும்பத்தில் பெரியவன் காயின் சிறியவன் ஆகிய ஆபேலை கொலை செய்தான். அவன் இவனுடைய ரத்தத்தை சிந்தினான், அவனை கொலை செய்தான். அந்த மாதிரி காரியங்கள் போக்குவரத்தை ஆதாம் ஏவால் ஒருத்தன் இன்னொருத்தரை பழி வாங்கிறதும் அவனை கொலை செய்யறதுமான காரியத்தில் தாய் தகப்பனாகிய பெற்றோர் கவனம் செலுத்தல. இவன் அவனை கொலை செய்யறான், அவன் அவனை பராமரிக்கல, அவன் பாதுகாக்கல, அவன் தவற விட்டுட்டான். அதுபோல ஒரு சம்பவம் இப்ப உன் குடும்பத்தில் ஒண்ணு நடந்துடக்கூடாது. முதல் தாய் தகப்பனுடைய குடும்பத்தில் நடந்தது போல ஒரு ரத்தத்தை சிந்துறதும் கொலை செய்யறதும் பழி வாங்குறது போல காரியம் இப்ப நடந்துடக்கூடாது. நீ ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப அந்த கட்டளை உனக்கு நான் கொடுக்கிறேன். நீ கண்டிப்பா இருக்கணும், உன் பிள்ளைகளிடத்துல கண்டிப்பா இருக்கணும். உன் 3 பசங்களுடைய நடக்கை மற்ற காரியங்கள் போக்குவரத்தில் நீ கண்டிப்பா இருக்கணும், நீ கவனம் செலுத்தணும். ஒருத்தனை அடிச்சு அவன் கொலை செஞ்சது போல உன் பிள்ளைகள் ஒருத்தனுக்கு ஒருத்தன் கொலை செஞ்ச அளவுக்கு ஆயிடக்கூடாது. அப்படின்னா ரத்தத்துக்கு ரத்தம் நான் பழி வாங்குவேன். நோவா பெண்ணாயிடுச்சு. இப்ப ஜலப்பிரளயத்துக்கு பிறகு முன்னால எப்படி இருந்தாரோ தெரியல, இப்ப பின்னால இப்ப என்ன ஆயிட்டார் அப்படின்னா, இப்ப ஸ்ட்ரிக்டா இருந்துட்டார். தன் பிள்ளையிடத்தில் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கணும். ஏன்னா அந்த கட்டளையை தேவனிடத்திலிருந்து பெற்றதுனால தன் பிள்ளைகளிடத்துல காம் சேம் வியாபாரத்தினோட ரொம்ப ஸ்ட்ராங்கா டிசிப்ளின்டா இதை செய்யக்கூடாது. அவனுடைய நடக்கை ஒவ்வொன்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த சேஞ்ச் யாருக்கு பிடிக்கல அப்படின்னா, காமுக்கு பிடிக்கல. தன் தகப்பன் தன் கண்டிப்பா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. என்ன சொல்லியிருந்திருப்பார் அப்படின்னா, இப்படி பெருசா யோக்கியரு என்ன கண்டிக்கிறாரு, நீ இதை செய்யாத, அங்க போவாத, இதை செய்யாத, அதை செய்யாதன்னு சொல்லிட்டு பெரிய யோக்கியரு என்ன கண்டிக்கிறார் யோக்கியரு. இன்னைக்கு எவ்வளவு வாலிப பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல போய் முதல்ல ஓம் புருஷன் அப்பா இல்ல, ஓம் புருஷனை, ஓம் புருஷனை கரெக்டா இருக்க சொல்லு, என்ன கண்டிக்க வேணாம், கனப்படுத்துறது தாய் தகப்பன பிள்ளைகள் கனப்படுத்துற விதமா இதான் காமின் ஆவி. யோக்கியரு படுத்திருக்காரு பாரு, யோக்கியரு வெறிச்சு குடிச்சு விட்டு படுத்திருக்காரு பாரு, யோக்கியரு என்ன கண்டிக்கிறாரு, போய் பாருங்கயா, போய் பாரு என்ன கண்டிச்சாருல, போய் பாரு அவர் லட்சணத்தை பாரு. சபிக்கப்பட்டவனாய் போனான். வேண்டாம் பிரியமானவர்களே, ஒருபோதும் அவருடைய பலவீனங்கள் இருக்கட்டும், அது காரியம் கிடையாது. பெற்றோர்கள் எப்படி தங்களுடைய பலவீனத்தோட வச்சுக்கிட்டு அவன், எல்லாரும் யாருமே பூரணர்கள் அல்ல, யாரும் வளர்ந்தவர்கள் இல்ல. ஒரு பலவீனம் இருக்கத்தான் செய்து, தாயிட்ட பலவீனம் இருக்கு, தகப்பன்ட்ட பலவீனம் இருக்கு. பலவீனத்தோட இருந்தா அவனை கண்டிக்க கூடாதா, உன்னை திருத்தக்கூடாதா,
ஸ்ட்ரிக்டா இருக்க கூடாதா? அப்படி பலவீனம் இருந்து ஒரு குறை இருந்து உன்னை கண்டிச்சுட்டா உடனே நீ யோக்கியர், நீ சரியான்னு கேட்கலாமா? அன்ப எப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்கிறோம்? நாம் பயப்படுவோம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் தாய் தகப்பனை கனமுண்ணுவாயாக. ஒன்று பேதுரு 3 ஒரு சில வார்த்தைகள் நாம் யோசிக்கிறோம். அருமையான வார்த்தையை பேதுரு நிறைய காண்பிக்கிறார். 1 பேதுரு 3 மனைவிகளே, அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள். அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடியவர்களை கற்புள்ள நடக்கி அவர்கள் பார்த்து. இந்த வார்த்தை திருச்சபையில் நாம் அதிகமாய் பயன்படுத்துகிற வார்த்தைகள். அமைதலும் சாந்தம் உள்ள ஆவியினால் தங்களை அலங்கரித்துக் கொள்ள கடவர்கள். சாரால் அங்கு ஒரு மாதிரியாய் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே நான் வாசிக்கிறோம் சாராலை குறித்து ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். 6 நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால், நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். நன்மை செய்யுங்க, ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதீங்க. தேவனை விசுவாசித்து சாரால் தன் புருஷனுக்கு நன்மை செய்தாள். ஒரு தடவைக்கு 2 நீ போற இடத்துலலாம் நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டார். நான் போற இடத்துக்கெல்லாம் நீ செய்ய வேண்டிய தயை, நீ சகோதரன் சொல்லணும் அப்படின்ட்டு. ஆதியாக புஸ்தகம் 20 சமீபமாய் அருமையான சகோதரிகள் நீங்க இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆதியாக புஸ்தகம் 20 நமக்கு எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் அறிந்திருக்கிறாங்கிறத எனக்கு பார்க்க நான் விரும்புகிறேன். அப்போ ஆதியாகம புஸ்தகம் 20:16 ஆதியாகமும் 20:16 சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு எவ்வளவு நக்கலா நையாண்டித்தனமா அபிமேலேக்கு கடிந்து கொள்றாரு பாருங்க. உன் புருஷனை நீ வந்து சகோதரன் தானே சொன்னேன், சொல்ற வார்த்தையை பாருங்க. உன் சகோதரன் கையில 1000 கொடுத்தேன். ஆதியாகமம் 13 வாசிக்கிறோம், அவன் பெரிய சீமான், அப்ரஹாம் பெரிய சீமான், அவனுக்கு ஆடு மாடு அவ்வளவு இருக்கு, ஆஸ்தி பொன் வெள்ளி ஆடு மாடுகளோடு நிறைந்த ஒரு சீமானா இருக்கிறான். அப்பயே 13 ஒரு பெரிய சீமான். இவன் பார்த்து அவனுக்கு காசு கொடுக்கணும்ட்டு அவசியம் இல்லை. உன் புருஷனுக்கு கூட சொல்லல, உன்னுடைய சகோதரன் சொல்லிட்டு இருந்த பாரு, உன் சகோதரனுக்கு 1000 கொடுத்துருக்கேன். என்ன செய்யணும்? இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவரும் முன்பாகவும் இது உன் முகத்துக்கு முக்காட்டுக்கு ஆவதாக என்றான். இப்படி அவள் எல்லா மனுஷர்களுக்கு முன்பாகவும் கடிந்து கொள்ளப்பட்டாள். 1000 கொடுத்துருக்கேன், உன் சகோதரன் சொல்றான் பாரு, உன் புருஷனை விட்டு முக்காடு வாங்கி முகத்தை மூடிட்டு போமா, போ. இப்படி மூஞ்ச காமிச்சுக்கிட்டு திறந்து போட்டுக்கலாம் போகாத, முக்காடு போட்டுக்க. நீ முக்காடு போட்டிருந்தீன்னா நான் ஏன் உன்னை நான் இங்க இழுத்துட்டு வர்றேன்? முதல்ல முகத்தை போட்டு முக்காடு போட்டு மூடு முதல்ல. இந்தா 1000 உன் சகோதரன் சொன்ன பாரு, அவன் கையில கொடுத்துருக்கேன், வாங்கிட்டு போ. முதல்ல முக்காடு போட்டுட்டு போ. இப்படி எல்லாம் அவுத்து போட்டுட்டு திறந்து போட்டுட்டு காமிச்சிட்டு போகாத, போ. எல்லாருக்கும் முன்பாகவும் அவளை கடிந்து கொள்ளான். வாட் இஸ் ஷேம். வெளியில அங்கேருந்து வந்து இப்படித்தான் புருஷன் இடத்துல இப்படி அடிச்சிருந்து போல உள்ளார கடத்தி கொண்டு போய் உள்ளார என்ன வச்சிருந்தது பத்தாது இல்லாத பிடிக்கு. இப்படி அரண்மனையில ராஜ பிரதானிகள் மக்கள் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக இப்படி என்ன பண்ணிட்டீங்களே, என்ன அவமானப்படுத்திட்டீங்களா? நன்மையை செய்தான், தொடர்ந்து நன்மை செய்தான். ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் பேதுருவிடத்தில் ஏவி எவ்வளோ தேவ மனுஷிகள் மனவாட்டிகள் அங்க இருந்தாலும் அவளை மாத்திரம் கொண்டு வந்து ஆவியானவர் காண்பிச்சிருக்கிறார். பப்ளிக்கா எல்லாருக்கும் முன்பாக வச்சு தன் புருஷன் நிமித்தமாய் ஷேமானால் புறஜாதியான எவனோ ஒருத்தன் கடிந்து கொள்றான். இந்த காசு கொடுத்து போய் முக்காட்டு வாங்கி போட்டு மூடிட்டு போமா. சகோதரிகளே, நாம் தெய்வ பக்தி உள்ள குடும்பங்களுக்காய் நாம் இப்படிப்பட்ட கூடுகைகளுக்கு வந்திருக்கோம். எந்த சூழ்நிலையிலும் ஒரு ஆபத்துக்கு என்ன செய்யக்கூடாது, நாம் பயப்படக்கூடாது. நன்மை செய்தவள் ஒரு ஆபத்துக்கும் பயப்படாமல் நன்மை செய். நீதிமொழிகள் 31 குணசாலியான மனைவி யார் அப்படின்னு போட்டிருக்கு. குணசாலியான ஸ்திரீ தன் உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் தன் புருஷனுக்கு நன்மையே செய்கிறாள். எவ்வளோ நன்மைகள், அதில் ஒரு நன்மை கடனுக்கு இழுத்துடாத மனைவி. எப்பெல்லாம் புருஷன் கை நீட்டு வெளியில கை நீட்டு தாண்டி போறப்பெல்லாம் செக் வைக்கிற மனைவி, அப்படி மீறி புருஷன் போனா போட்டோம், செலவாளியா இருந்தா இருக்கட்டும், மனத்தாழ்மையோடு கூட வேண்டாங்க, இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம். எவ்வளவு மனைவிமார்கள், எவ்வளவு மனைவிமார்கள் தன் புருஷனை கடனுக்கு இழுத்து விடுற, கடனுக்கு இழுத்து விடுற. தேவ பக்தியே போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். கடனுக்கு இழுத்துடாத இருக்கிறதுலே 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 நான் குடும்பம் பண்ணுவேன், இருக்கிறதுலே நான் குடும்பம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவி நீங்க இருந்துட்டா நீங்க புருஷனுக்கு செய்ய வேண்டிய எவ்வளவு பெரியதான நன்மை. தேவனுக்கு மகிமையா ஒரு காரியத்தை சொல்ல முடியும், என் மனைவிக்காக நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆரம்பத்தில் எங்களுக்கு ரோல் மாடல் நம் சபையில் கேட்டோம்ல, நேற்று குடும்ப குடுகையில் கூட்டம்ல, ஒரு பென்சில் வாங்கி ரெண்டு. அந்த நாட்களில் கேட்டேன் எங்களுக்கு ரோல் மாடல் பிரதர் ஃபேமிலி, ஜாக் ஃபேமிலி, 150 வாடகை, பனியன் ஓட்டா விழுந்துருச்சுன்னா பிரதர் நிறைய விஷயங்களை சொல்லல. ஒரு ஓட்டா விழுந்துச்சுன்னா இப்பதானே ஓட்டா விழுந்துச்சே, இப்பதானே ஒரு ஓட்டை தானே விழுந்திருக்கு பனியன், இப்பதானே ஒரு ஓட்டை ஷூல போடுற சாக்ஸ் ஓட்ட என்ன அழுக்கு ஓட்ட என்ன உள்ளாரதானே போகுது, ஷூ தான் வெளியில தெரியுது, சாக்ஸ் ஓட்டன உள்ளாரதானே இருக்கு, உள்ளார இருந்துட்டு போட்டோம். இவைகளெல்லாம் கவனித்து கேட்டோம், இப்படி முன்னோடி போயிட்டு இருக்கிறாங்க, முன்னோடியே போயிட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கை நான் வாழணும், தெய்வ பக்தி உள்ள வாழ்க்கை வாழணும், கடன்படாத ஒரு வாழ்க்கை வாழணும், கடன்படாத ஒரு வாழ்க்கை. இது 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 லைஃப், இது இது பிரசங்கம் கிடையாது. நமக்கு முன்னால போயிட்டு இருக்காங்க திருச்சபை வாழ தெரியாத பிடிக்கி. நம்ம நல்ல வேலை நல்லா கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்துக்குள்ள சபைக்குள்ள வந்துட்டேன். அருமையானவர்களே, ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க, வெளி திருச்சபையில் இருந்தெல்லாம் தப்பிச்சோம் பொழைச்சோம்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க. எவ்வளோ தாறுமாறுகள் நிறைய காரியங்கள் நடந்துருச்சு, பரவாயில்ல, நல்ல இடத்துக்கு வந்ததுக்காக நம்ம தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எவ்வளவாய் பவுண்டரியை வெளியில விட்டு அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். அந்த நாட்களில் கேட்டது சத்தியம் எங்களுடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் எங்களுக்கு ஃபேவரேட் வெர்சஸ் இது, அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். பொருளாதாரத்தினுடைய வட்டத்தை வெளியில் தாண்டி போனா பாம்பு சுத்திட்டே இருக்கு, வேலியை சுத்திக்கிட்டு பாம்பு சுத்திட்டே இருக்கு. நான் பிடுங்கிட்டு வெளியில போனேன் அப்படின்னு பாம்பு கடிக்கும். எவ்வளவு பாம்பு கடி, எவ்வளவு கடன், எவ்வளவு பாம்பு கடி. மை ஹவர் ஹஸ் நாட் இட் கம், என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை. இயேசு கிறிஸ்துனுடைய காஸ்பல் நிறைய பார்க்கிறப்ப என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை. ஃப்ரிட்ஜ் வாங்க இன்னும் நேரம் வரவில்லை, வாஷிங் மிஷின் வாங்க இன்னும் நேரம் வரவில்லை, மிக்ஸ் வாங்க நேரம் வரவில்லை, இன்னும் எவ்வளவோ வீடு கட்ட நேரம் வாங்கவில்லை. அதான் நம்முடைய கேம், பிளாட்டை வாங்கினோம், வீடை கட்டினோம், அதை செஞ்சிடணும், இதான் நம்முடைய எய்ம். தேவ பக்தி குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் பாடுற காரியம் தான் நமக்கு காரியம், லக்கு, அதுதான் லக்கு, ப்ரீ டிட்டர்மைன்ட், அதுதான் நமக்கு முன்குறிக்கப்பட்டது. ஃப்ரிட்ஜை வாங்குறதும், வாஷிங் மிஷின் வாங்குறதும், வீடை வாங்கி பிளாட்டை கட்டுறதுமா நம்முடைய, அதுக்காகவா நம்ம முண்டிக்கிட்டு கிடக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு ஒரு மகிமையாய் ஒரே ஒரு வாழ்க்கை. கணவன்மார்களாக இருந்தாலும் சரி, புருஷன்மார் இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, முதல் 3 கழிச்சு, முதல் திருமணமாய் எங்களுடைய வாழ்க்கையில் முதல் 3 கழித்து தான் மிக்ஸியவே பார்த்தோம். 3 கழிச்சு தான் கிரைண்டரு. நான் ஜோராக என்னுடைய இந்து பாரம்பரியத்திலேருந்து நான் வளர்ந்தவன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு சின்ன வயசில் இருக்கிறப்ப நான் ஜோராக மாவரைச்சி கொடுப்பேன், மாவரைச்சி கொடுப்பேன், மாவரைச்சி கொடுத்துட்டு 5 காசு கொடுத்தானா பிசினிமா போயிட்டு வந்துடுவேன். நான் சினிமா போகணும், அழகாக ஜோராக மாவரைச்சி கொடுத்துருவேன். திருமணமாகி முதல் 3 கையில் இருக்கிற நிர்வாகத்துக்கு இப்போ கிரைண்டர் மிக்ஸ் எல்லாம் வாங்க முடியாது. ஜோராக சூப்பராக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா ஒரு ஒருத்தருக்கு ஃபெலோஷிப், நீ மாவர நான் தள்ளி விடுறேன், நான் அரைக்கிறேன், நீ தள்ளு, நீ உளுந்தார நான் அரிசி அரைக்கிறேன், சூப்பர். இப்ப கிரைண்டரா காரியம் ஃபெலோஷிப் தான், ஃபெலோஷிப் கடன்படக்கூடாது, அதுதான் ஜீவியம். பத்து ஆண்டுகள் கழித்து கேஸ் ஸ்டவ் பார்த்தோம், பத்து ஆண்டுகள் கழித்து கேஸ் ஸ்டவ், 25 வருஷங்கள் கழித்து ஃப்ரிட்ஜை பார்த்தோம். பிரியமானவர்களே, இதிலெல்லாம் லைஃபே கிடையாது. இந்த லக்ஸரி வாழ்க்கை, லைஃப், வீடு, சொந்த வீடு, அது இது அதெல்லாம் காரியமே கிடையாது. காரியம்ங்கிறது தேவ பக்தி, காட்லினஸ் வித் கண்டென்ட்மெண்ட். அந்த ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை தேவன், பிரியமானவர்களே, தேவன் எல்லாருக்கும் வைத்திருக்கிறார். நம்ம அதை அனுபவிக்கிறோம், அதை ருசிக்கிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், திருச்சபையில் வைத்திருமலை பராமரிக்கிற அவருடைய பேரன்புக்காய் நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென்.